இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக விசுவாசத்தில் இடறி விழுகிறவர்களை பற்றி நாம் சிந்திப்போம். 1 பேதுரு 2:4-8 வாசிப்போம்.
மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் பிழையாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்துள்ளாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடி இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றதும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு
கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகி அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள்.
போதும், ஸ்தோத்திரம். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற காரியத்திலே ரட்சிப்பு இலவசமாய் கிடைக்கிறது அல்லது விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவனுடைய ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தோடு உடன்படிக்கை செய்து கிறிஸ்துவனிடத்தில் வருகிறவர்கள் தங்களுடைய விசுவாச உடன்படிக்கையை முறிக்கிற சமயத்திலே அவர்களுக்கு இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. நம்ம கடந்த ஒரு சுமார் ஒரு 6 மாதம் நினைக்கிறேன் வெளிப்படுத்தின புஸ்தகத்திலேருந்து 7 சபைகளுடைய ரட்சிப்பின் நற்செய்தியை நாம் பார்த்தோம். அப்போ இந்த ரட்சிப்பின் நற்செய்தியில் இவர்கள் விசுவாசத்தில் முன்னேறுகிறார்களா அல்லது விசுவாசத்தில் இடறி விழுகிறார்களா என்கிறதை நாம் இந்த வருகிற நாளில் நாம் சிந்திப்போம். இன்றைக்கி எல்லாருமே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், காரணம் இலவசம். ஆனால் அந்த விசுவாசத்தில் நிலைநிறுத்தால் அல்லது விசுவாச உடன்படிக்கையிலே நிலைத்திருந்தால் அல்லது கிறிஸ்துவனோட வார்த்தைகளோடு ஐக்கியமாயிருந்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம். அப்படின்னா விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு முன்னேறி நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தில் நீதிமான் பிழைக்காமல் இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா விசுவாசத்தில் நீதிமான் இடறி விழுகிறான். இந்த ஒரு காரியத்தை வந்து யாருமே பேசவே மாட்டாங்க. நம்மளுக்கு பரலோகத்தை மட்டும் பேசினா போதும், நரகத்தை பற்றி பேசவே வேண்டாம். ஏன்னா அது நம்மளுக்கு உண்டானது இல்லை, அது பிசாசுகளுக்கு உண்டானது, துன்மார்களுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி காரியத்தை பேசவே மாட்டாங்க. ஆனால் விசுவாசத்தில் இடறி விழுகிறது ரொம்ப முக்கியம். நாம் எல்லாரும் விசுவாச உடன்படிக்கை செய்திருக்கிறோம், இப்பொழுது கிறிஸ்துவின் விசுவாசத்திலே நாம் முன்னேறுகிறோமா அல்லது இடறி விழுகிறோமா? ஓசியா 14:9 ஓசியா 14:9
இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளை நடப்பார்கள், பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள்.
போதும், கர்த்தருடைய வழிகளில் நீதிமான்கள் நடப்பார்கள். அந்த நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா இடறி விழுவது. அப்போ விசுவாசத்தில் இடறி விழுகிறதுக்கு என்ன காரணம் யாருக்காவது தெரியுமா? இப்போ ஒரு வழியில் நம்ம போயிட்டே இருக்கிறோம், நேராக நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு நம்ம இடறி விழுகிறோம், என்ன காரணம்? கீழே கவனித்து போகாத, வழியை கவனித்து போகாதனால இடறோம். அதுக்கப்புறம் என்ன காரணத்தினால இடறுவோம்? நம்முடைய சுயசிந்தனையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தேவனுடைய வழிகளை சிந்திக்காம நம்முடைய சொந்த திட்டங்களை நாம் நினைச்சிட்டு போகும்போது அங்கே இடறி போயிடலாம். பாருங்க, இடறி விழுந்தவங்களாம் சொல்லிட்டாங்க, வேற எப்படி இல்லை இடறி விழுறலாம்? அதான், அது கரெக்ட். நீங்கள் ரெண்டும் எல்லாமே ஒன்று தான். பார்வை வந்து வெளிப்பக்கம் போகுதுன்னா வேற எங்கேயோ கவனம் செதறிடுச்சு, சிந்தனையில் எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். ரைட், அதுக்கு அடுத்தது பயம் வரும்போதெல்லாம் இடறி விழுக மாட்டோம். அடுத்தது எப்படி இடறலாம்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. இங்கே வந்து திசை கட்டு போவதில்லை, வசனத்தில் சொல்லுது அவன் திசை கட்டு போவதில்லை, குருடனாக இருந்தாலும் அவன் திசை கட்டு போவதில்லை. வழி வந்து ஆண்டவர், ஆமாம் அது இப்போ இங்கே சொன்னதெல்லாமே ஒரே பதில் தான் வருது. வேறு என்ன காரணத்தில் இடறலான்னா, வேகமாக போனோம்னா இடறிடும், ஒரு குறிப்பிட்ட சீரான வேகத்தில் தான் போகணும். நான் அந்த இடத்துக்கு வேகமாக போகிறேன், எனக்கு வழி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வேகமாக போனேன் என்னாகும், அங்கே இடறி வந்துடும். அப்போ விசுவாசத்திலே என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணி அவர்கள் வேகமாக போனான்னு சொன்னால் இடறி விழுந்துருவாங்க. விசுவாசத்தில் வேகமாக போகிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது யாருக்கா தெரியுமா? விசுவாசத்தில் வேகமாக போகிறவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆ சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவர் எங்கூட இருக்கிறார், நான் என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது ஆ அப்படின்னு வேகமாக ஓடுவாங்க. ஊழியத்தில் அவங்கள பார்க்கலாம், வெளிவேசத்தில் பார்க்கலாம், எல்லாருக்கு முன்பாக முந்தி முந்தி எல்லா காரியத்தையும் செய்வாங்க. இந்த இதுக்கு பதில் இதுதான், இதுக்கு பதில் இதுதான், இதுதான் இப்படி செய்யணும் அப்படின்னு மற்றவங்களை விட முந்தி முந்தி தேவனுடைய காரியங்களில் வெளிப்படையாக காட்டுகிறவர்கள் தங்களுடைய விசுவாச அளவை மிஞ்சி அவர்கள் வேகமாக செல்லுகிறார்கள். இப்படி அநேகர் இன்னைக்கு இடறி விழுந்துட்டு இருக்காங்க. இந்த இடறி விழுகிறவங்க இதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அப்போ விசுவாசங்கிறது தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு வச்சிருக்கிறார், அந்த அளவு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்காம எனக்கு பரலோகராஜ்யம் தெரிஞ்சிருச்சு, நான் ரசிக்கப்பட்டுட்டேன், அதனால் இன்றைக்கே ஊரை மணந்து இருப்ப போகிறேன், உலகம் முழுவதும் நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி புறப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஓடணும்னா அங்கே அவன் இடறி விழுவான். எபிரேயர் 12:1 போதும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறார், ஊழிய பாதையில ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறார். அந்த விசுவாச பாதையில நம்மளுக்கு நியமித்திருக்கிற அளவின்படி நாம தேவனுடைய காரியங்களிலே பங்கு கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு விசுவாசத்தை ஆண்டவர் தொடக்கிட்டார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு விசுவாசத்தை கொடுத்ததிலிருந்து அவர் விசுவாசத்தை தொடக்கிட்டார். அதே மாதிரி நாமளும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளோடு உடன்படிக்கை செய்த பொழுது அங்கே விசுவாசம் ஆரம்பமாகிவிட்டது. அப்போ விசுவாசம் எப்படி முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வருகிறவன் மரணத்தை காண்பதில்லை, என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இங்கே வந்து நித்திய ஜீவன் இருக்கும் பொழுது எப்படி விசுவாசம் முடிவடையும்? மரணத்துக்கு அப்புறமா அவனுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. அப்படி இல்லை, இங்கே விசுவாசானா போதும், மரித்தாலும் பிழைப்பான், உயிர் தழுதலில் பிழைப்பான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் விசுவாசம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும். அப்போ ஆண்டவர் விசுவாசத்தை தொடங்கிட்டாரு, தொடங்கும் போதே என்ன சொல்லிட்டாரு, இது நித்தியமாக இருக்கிற விசுவாசம், நித்திய ஜீவன் நீ பிடிச்சிக்கிட்டாரு. அப்புறம் எப்படி அவர் முடிப்பார்? சோத்திரம் யாருக்கா தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கும்போது நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு, நித்தியமான உடம்படிக்கார், இதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருங்க, கிறிஸ்து வந்து விசுவாசத்தினுடைய முடிவுமாக இருக்கிறார். எப்படி முடிவு வருதுன்னா, நம்ம முடிச்சிட்டோம்னா அவரும் முடிச்சிருவார். அவரும் முடிக்க மாட்டார், ஆனால் முடிக்கிற அந்த கால அளவு, அந்த முடிக்கிறது உடன்படிக்கையினுடைய அந்த நியமனங்கள் அல்லது உடன்படிக்கையினுடைய சட்டத்திட்டங்களின்படி ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் முதல்ல உடன்படிக்கையை முறிக்கிறாங்களா, அப்போது அந்த உடன்படிக்கை முடிவுக்கு வந்துடுது. ஆமாம், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது உடன்படிக்கையை கொடுக்கும் பொழுது இது நித்திய ஜீவனான உடன்படிக்கை. அப்போ அவர் முடிப்பாரா? அவர் முடிக்க மாட்டார். அப்போ முடிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு விசுவாச உடன்படிக்கை செய்கிறவர்கள் அந்த விசுவாசத்தை முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விசுவாசத்தின் முடிவாயிருக்கிறார். ரெண்டு தீமத்தையோ 2:10-18 வரை வாசிப்போம். இவங்க பேசுற வார்த்தை எல்லாமே மற்றவங்களையும் இடற செய்கிறது. 13 வாசிப்போம்.
அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார்.
போதும். நாம் அவரோடு பாடுகளை சகித்தால், அப்படின்னா விசுவாசத்திற்கென்று நாம் பாடுகளை சகித்தால் நாம் கிறிஸ்துவோடு ஆளுகையும் செய்வோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நாம் மறுதலித்தால்
அவர் நம்மை மறுதலிப்பார்.
ஆமாம், எப்படி மறுதலிப்பார்? ஆமாம், நாம் விசுவாச உடன்படிக்கையை மீறும் பொழுது அவரும் விசுவாச உடன்படிக்கையை முடிவுக்கு கொண்டு வருகிறார். அப்போ இங்க வந்து நாம மறுதளிக்கிறது தான் இருக்குது, நம்முடைய விசுவாச உடன்படிக்கைய நீடிச்சுட்டு போறோமா அல்லது முடிவுக்கு கொண்டு வரோமா. அப்போ யார் முதல்ல மறுதளிக்கிறாங்கன்னு சொன்னால், விசுவாச உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாடுகளை சகிக்க முடியாமல் அல்லது உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கும் பொழுது அவர்கள் தேவனுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை முடிவுக்கு வருகிறது. சீர்கேடான வீண் பேச்சுகள், தேவனுடைய வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ணும் போது தேவனுடைய வார்த்தைக்குள்ள மட்டும்தான் பேசணும். 66 புஸ்தகத்தில் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை கொடுத்துருக்கார். அந்த வார்த்தைகளிலிருந்து தான் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது வீண் பேச்சு அப்படின்னு சொன்னால் எதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன இருக்கும் வீண் பேச்சுனா? ஆமா, ஊர் கதை, உலக கதை, சொந்த கதை, சோக கதையை கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தைகளோடு இணைத்து மற்றவர்களுக்கு பேசும்போது அது வீண் பேச்சு. கள்ள போதகர்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில உறுதியாக இருந்து தெளிவாக பேச மாட்டாங்க. பைபிள் வசனத்தை ஒன்று எடுப்பாங்க, பைபிளுக்கு வெளியே போயிடுவாங்க. அமெரிக்கா போய், ஆப்பிரிக்கா போய், லண்டன் போய் அப்படியே சுற்றி வந்துடுவாங்க. காரணம், அவர்களுடைய சரீரம் மட்டும்தான் இங்கே இருக்குது, ஆத்மா பூமியெல்லாம் சுற்றிட்டு இருக்குது. 73 சங்கீதத்தில் இன்றைக்கி வாசித்ததில் நம்ம அதில் ஒரு வசனம் வருது, அவருடைய நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆமாம், வானம் மட்டும் எட்டு பேசுவாங்க. ஆனால் 73 சங்கீதத்தில் 1-2 வாசிப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்கள், சுத்தமான இருதயம் உள்ளவர்கள் தேவனுடைய சுத்தமான வார்த்தைகளை வாசிப்பார்கள், சிந்திப்பார்கள், பேசுவார்கள். இவர்களுக்கு ஆபத்து, கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் கால்கள் இடறுதலுக்கு தப்பிற்று. அப்ப கால் இடறுதலுக்கு தப்பாம இருக்கிறவன் யாருன்னா, அவன் கீழே விழுந்துட்டான். இன்றைக்கி வாச சங்கீதம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பண்ணுற பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, எல்லா காரியம் அதில் இருக்குது. அப்போது அவபக்தி உள்ளவர்கள், வீண் வார்த்தைகளை பேசுகிறவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் பகுத்து சிந்தித்து பேச தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா,
தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேச,
இல்லை இல்லை, அதில் வந்து ஒரு வசனம் சொல்லுது, இல்லை இல்லை இல்லை, அதில் வந்து சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறது. 15 வசனம், இல்லை இல்லை, 2 தீமோத்தேயு 2:15.
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு.
அப்ப சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறதுக்கு முதலாவது படிக்கணும், படிக்கிறதே கிடையாது. பிரசங்க எல்லாத்துக்கிட்ட இருந்து காப்பி அடிச்சிடறது, பிரசங்க புஸ்தகத்தை அதுலேருந்து காப்பி அடிக்கிறது.
ஊழியக்காரன் வெட்கப்பட வேண்டிய வேலை என்ன,
வெக்கப்பட வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் பேச முடியலனா அவன் தான் வெக்கப்படுறவன். ஆமாம், ஒரு ஏதாவது ஒன்று வார்த்தை கேட்குறான்னு வைங்களேன், சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசணும். அவன் சரியான வார்த்தையை பேச முடியலனாவே அவன் எல்லாருக்கு முன்பாக வெட்கப்படுகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, கல்விமான்களுடைய நாவை எனக்கு கொடுத்து பேச வேண்டிய வார்த்தையை சரியான நேரத்தில் பேசும்படியான ஞானத்தை எனக்கு கொடுக்குறார். அப்போ பைபிளை படிச்சிருந்தா தானே தெரியும், படித்தாலும் சிந்திக்கும் போது இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக பதியும், எழுதும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக பதியும். அப்போ இன்றைக்கு நிதானமாய் பகுத்து போதிக்கக்கூடிய போதகர்கள் இன்னைக்கு இல்லாதனால, அல்லது நிதானமாய் பகுத்து போதிக்காதனால என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, வீண் வார்த்தைகள், அவபக்தியுள்ள வார்த்தைகள் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வார்த்தைகள், 17 வசனம்,
அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும், இமனையும் பிளேத்தும் அப்படிப்பட்டது.
அரிப்பிளவை போல படரும் அப்படின்னா
என்ன,
அரிப்பிளவை அப்படின்னா என்ன சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, அரிப்பிளவை, அரிப்பிளவைன்னு சொன்னால்
அருவாமணை,
தமிழ் சொல்லு அரிப்பிளவைன்னு சொன்னால் அருவாமணை. இங்கிலீஷ் பைப்பில் என்னதுங்களா போட்டிருக்கு, வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சறது. அப்படின்னா அவருடைய வார்த்தை ஏற்கனவே வந்து இருதய ரணமாக இருக்கும், அந்த ரணத்தின் மேலே எழுந்திரிவா பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி நிறைய குமிப்பாங்க. அங்கே மனசு என்ன ஆசீர்வாதத்தை கேட்டாலும் அங்கே சந்தோஷமாக இருக்க மாட்டேங்குது. அப்படின்னா கேன்சர் வியாதி, ஒரு வியாதி இருக்குது, அது என்றைக்குமே சுகமடையாத வியாதி. அந்த வியாதியில் திரும்பவும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவபக்தியான வார்த்தைகள் சொல்லும் பொழுது அவருடைய இருதயத்திலே வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிறதுக்கு சமமாக இன்றைக்கு அவபக்தியான வார்த்தைகள் ஒரு மனுஷனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ சரியான வார்த்தையை பேசும்போது அந்த இருதயம் சமாதானமாயிருக்கும். துக்கிக்கிறவர்களுக்கு வந்து துதியின் ஆடையை, அது ஏசையா 61 எடுத்து வாசிப்போம். சாம்பலுக்கு பதிலாக இருதய நொறுங்குண்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பேசும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும். இதை விட்டு போட்டு ஏற்கனவே இருக்கிற வியாதியை அதிகப்படுத்துறதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த இருதயம் சோர்ந்து போகிறது, அல்லது அந்த ஆத்மா மிகவும் வேதனைக்குள்ளாக மாறுகிறது. அதனால் தேவனுடைய வார்த்தையை பேசலாம், நம்ம வந்து வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நம்ம நிறுத்தி நிதானமாக படித்து சிந்தித்து தியானித்து பேசும்போது நாம் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த முடியாது, அல்லது மற்றவனை ரட்சிக்க முடியாது, அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த தான் முடியும். இன்றைக்கி எல்லோரும் வந்து நான் அடுத்தவனை ரட்சிக்க போகிறேன், ரட்சிப்பின் செய்தி அறிவிக்க போகிறேன், எல்லோரும் என் மூலம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது கூடாத காரியம். வசனத்தில் சொல்லுது, புருஷனோ மனைவியை ரட்சிப்பாயோ, மனைவியே புருஷனை ரட்சிப்பாயோ. முடியாது, ரட்சிப்பை வந்து கொடுக்குறவர் தேவன்தான். ஆனால் மற்றவருடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்தலாம். அப்போ விசுவாச வார்த்தைகளை கொண்டு மற்றவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும். அதுக்கு பதிலாக இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அவபக்தியுள்ள வார்த்தைகளை போட்டு அவருடைய விசுவாசத்தை மிகவும் அதிக வேதனையை கொண்டு வருகிற வார்த்தைகளை போட்டு அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறார்கள். வாசிங்க. அது அந்த வார்த்தை வரலையே, 16 கரெக்டாக அந்த அந்த பேர் இருக்கு பாருங்க, இம்னேயும் அந்த பேருக்கு பக்கத்தில் இருக்கு. கேன்கர், ஆமாம், கேன்கர்னா கேன்சர், இன்னொரு டிரான்ஸ்லேஷன் கேன்சர்னு போட்டிருக்கு, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் அந்த வேதனையை அதிகப்படுத்துறதுன்னு போட்டிருக்கு. அப்போ அரிப்பிளவைங்கிறது தமிழில் டிரான்ஸ்லேஷனில் அருவாமனைன்னு போட்டாச்சு, கத்தி எடுத்து குத்துற மாதிரி சொல்லும். ஆமாம், ஏசையா 8:14-15.
பிடிபடுவார்கள்.
அப்ப ஆண்டவர் வந்து சியோன்ல இருக்கிற மூளைக்கல்ல வச்சு வேகமா ஓடுறவனை பிடிக்கிறதுக்கு சுருக்கு வச்சிருக்காரு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் பின்பற்றும் போது அது நம்மளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கறதா இருக்கிறது. அல்லது சியோன் இருக்கிற மூளைக்கல்லிலே அஸ்திபாரம் போடும்போது நம்முடைய வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ சியோனில் இருக்கிற மூளைக்கல்லில் அஸ்திபாரம் போடும் பொழுது அந்த அஸ்திபாரம் நிலை நிற்காமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அல்லது சியோன் இருக்கிற மூளைக்கல்லுக்கிட்ட வந்து நம்ம அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம், அந்த அஸ்திபாரத்தை வந்து அந்த சியோன் இருக்கிற மூளைக்கல்லில் இணையலை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இடறி விழுந்தாச்சு. ஒன்னா சியோன்ல அஸ்திபாரம் போடணும், அஸ்திபாரம் போட முடியாதவங்க இடறி விழுகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் மேலே தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அஸ்திபாரம் போடாதனால நிறைய பேர் இடறி விழுகிறாங்க. அஸ்திபாரம் போட்டவங்க சியோனில் இருக்கிற மூளைக்கல்லின் மேல் பட்டணமாக இருக்கிறார்கள். அஸ்திபாரம் போடுறதுக்கு முயற்சி செய்து தோல்வி அடைந்தவர்கள் இடறி விழுகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையில் ரட்சிப்பும் இருக்குது. அந்த தேவனுடைய வார்த்தைகளை தவறும் பொழுது தேவனுடைய நியாயத்திற்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இடறி விழுகிறது. ஏசாயா 28:16-17. போதும், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப வார்த்தைகள்ல பதறினாவ அங்க என்ன அர்த்தம்?
விசுவாசம்
இல்ல இடறி விழுந்தாச்சுன்னு அர்த்தம். நல்லா சீரான பாதையில் போயிட்டு இருக்கிறவன், இதப்பா கொஞ்சம் தூரம் தான், எனக்கு தெரியும் அந்த வழி, இவ்வளோ வேகத்தில் போனோம்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா போயிடலாம், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா போயிடலாம், இல்லை நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன்னு சொல்லி போனால் அங்கே பாதையில் போய் நிற்பான். அப்போ கிறிஸ்துவனுடைய விசுவாச வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிறவர்கள் விசுவாச பாதையிலே பதறாமல் இருப்பார்கள். அவருடைய பேச்சும் பதறாமல் இருக்கும். நல்லா நிறுத்தி நிதானமாக இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம், இந்த வார்த்தைக்கினுடைய பொருள் இது தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசுவாங்க. அந்த வார்த்தையை பேசும்போது பதறினாங்கன்னா அவன் விசுவாசத்தில் இடறி விழுந்துட்டான். இது இப்படி இதப்படி இந்த வார்த்தைக்கு இப்படி, பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லுது, புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லுது, ஆகவே இந்த அர்த்தம் இது தான் சொல்லி பதறிட்டான். அவன் அங்கே இடறி விழுந்துட்டான். எப்படி ஆண்டவர் இடற வைக்கிறார் அப்படின்னா 17 நியாயத்தை நூலாக வைக்கிறார், அப்புறம் நீதியை தூக்கு நூலாக வைக்கிறார். அப்போ இடறதுக்கு என்னென்ன காரணம் இங்கே போட்டு பாருங்க. எப்படி ஒரு மனுஷன் விசுவாச வாழ்க்கையில் இடறி விழுகிறான், எப்படி இடறான்? 17 வசிப்போம்.
நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் எனும் அடைக்கலத்தை கல்மழை அழித்து விடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்துக் கொண்டு போவோம்.
எப்படி இடறான், என்ன காரணத்தினால? தூக்கு நூலையும் பொய் தான், பொய் தான் ரசகம் தானே. மட்டக்கோளும் தூக்கு நூலும் பிடிச்சதுக்கு அப்புறம் கூட கண்டுபிடிக்க முடியல. ரெண்டையும் வச்சாச்சுன்னா
நூலு தூக்கு நூல் ரெண்டு வந்து இருக்கு
இல்லையா? ஆமா, தூக்கு நூலு நீதியும் நியாய தீர்ப்பும் ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சாச்சுன்னா போய் வெளியே வந்துடும். அங்கதான் இடறான் மனுஷன். மறைவிடம் அப்படின்னா இந்த தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் நீதிக்கும் மறைச்சு வேற ஏதாவது காரியம் வச்சிருந்தாலும் அது வெளியே வந்துடும், எதுவுமே மறைச்சு வச்சிருக்க முடியாது. இப்படி இடறி விழுகிறதுக்கு இதுதான் காரணம். சங்கீதம் 119:165-166. சங்கீதம் 119:165-166. தேவனுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வாசிக்கிறவர்களுக்கு, சிந்திக்கிறவர்களுக்கு இடறுதல் இல்லை. அப்போ பொய் வராது, அல்லது நியாய தேவனுடைய நீதிக்கும் நியாய தீர்ப்புக்கும் மறைவாக எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. அப்போ இங்கே இடறுதல் இல்லை. நீதிமொழிகள் 3:21-26. நீதிமொழிகள் 3:21-26.
என் மகனே, இவைகள் கண்களை விட்டு பிரியாது என்பதாக, உன்
ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்து அலங்காரமாய் இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போதும் பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போதும் உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். நீ சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கழிப்புக்கு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார்.
போதும் போதும், தேவனுடைய வார்த்தையில நாம உறுதியா இருந்தோம்னா தூக்கம் வரும்போது கூட நம்மளுக்கு நல்லா தூங்கலாம். தேவனுடைய வார்த்தையில உறுதி இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படுக்க போனாலும் கூட அவங்க வராது. ஏன்னா அங்கே இடையில ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அந்த தூக்கத்துக்கு கமாண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு நடுவில் ஆண்டவர் வந்து இந்த சாஃப்ட்வேரை வச்சுட்டாரு, இந்த சிம் கார்டை அங்கே கொண்டே வச்சுட்டாரு. ஓ, நீ தூங்காத, முதல்ல மன்னிப்பு கேளு, அதை சரி பண்ணு. இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீ மீறிட்டு நீ என்ன தூங்குற அப்படின்னு ஆண்டவர் தூக்கத்தை கட் பண்ணிடுவார். தூக்கத்தை வரல அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவ அறிக்கை செஞ்சு ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பும் பொழுது தூக்கம் இன்பமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தூக்கம் துன்பமாக இருக்குது. இப்போ எவ்வளவு நேரம் படுத்தாலும் தூக்கம் வந்து வரமாட்டேங்குது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையில் நிலத்திருக்கிறவங்க பஸ்ஸில் போகும்போது ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டாலும் போதும், ஐயாப்பா என்ன தூக்கம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. அப்படி தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதம். அவன் காலு போய் எங்கேயுமே சிக்காது. அப்படின்னா தேவையில்லாமல் எங்கேயும் போய் எந்த வார்த்தையும் பேசிட்டு வம்பில் மாட்டிட்டு முழிக்க மாட்டாங்க. அப்போ பேச தெரிய வேண்டிய வார்த்தைகளை வந்து தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுது தான் இவர்கள் யார், இவர்களுக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். எல்லாத்துக்கிட்டையும் எல்லா காரியமும் போய் பேசணும்னா அது நம்மளுக்கு காலுக்கு நம்மளுக்கு சுருக்காக மாட்டிடும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் பொழுது மற்றவர்கிட்டையும் தெளிவாக பேசலாம், தேவனுடைய பிள்ளைகிட்டையும் தெளிவாக பேச முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு இடர்தல் இல்லை, தேவனுடைய வார்த்தைகளிலே வாசித்து சிந்திக்காதவர்களுக்கு இடறுதல்கள் உண்டு. யோவான் 11:7-10. யோவான் 11:7-10.
இன்னொரு
காரணம் என்னன்னு வெளிச்சம் இல்லாதனால இருட்டில் நடக்கிறான். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றும் போது அது நம்முடைய கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது, நம்முடைய பாதையிலே வெளிச்சமாக இருக்கிறது. டார்ச் லைட் எங்கேயுமே கொண்டு போக வேண்டாம், டார்ச் லைட்டு எங்கேயும் கொண்டு போக வேண்டாம். அங்கே போய் அங்கே வார்த்தை பேசுகிறனா போதும், அங்கே தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிச்சம் நம்மளுக்கு இங்கே அருகில உதிக்கும். இந்த மாதிரி வார்த்தையை கேட்குறான், இவனுக்கு என்ன பதில் சொல்லு அப்படின்ட்டு. தேவனுடைய வார்த்தை இல்லைனா என்ன பேசுறதுன்னு சொல்லி தெரியாது. ஏற்கு மாற ஏதாவது பேசி கடைசியில் நம்முடைய வாழ்க்கையே வந்து நம்ம இருட்டாக மாற்றிடணும். நிறைய இடங்களில் வந்து இன்ட்ரிவ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கேட்பாங்க, நம்மளுக்கு நல்லதாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம சொல்லுவோம், கடைசியில் வந்து நம்மளுக்கு அதனால் ஒரு வார்த்தையினால் நம்மளுக்கு வேலை கிடைக்காமல் போயிடும், அல்லது ஒரு வார்த்தையினால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இழந்துட வேண்டியதாக இருக்கும். அப்படி சரியான வார்த்தையை வந்து பேசுறதற்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே அல்லது சிந்தனையில் இருக்கும் பொழுது அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் இடறி விழுகிறோம். சரி, இடறி விழுந்ததில் யார் முதல் இடறி விழுந்தா யாருக்கா தெரியுமா? அது புதிய ஏற்பாட்டில், அதுக்கு முன்னால் எத்தனையோ பேர் இடறி விழுந்திருக்காங்க. சரி, அது என்னன்னு அப்புறம் கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை பார்ப்போம், மத்தேயு 18:6-9.
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனும்
அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது. அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ இரண்டு கை உடையவனாய் அல்லது இரண்டு கால் உடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. இரண்டு கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்.
இங்க பாத்தீங்கன்னா இடர்கள் வருவது அவசியம். ஏன்னா இடறுதல்களை ஆண்டவரை தான் வச்சிருக்கார். சியோனில் இருக்கிற மூளைக்கள் தான் இடறுதலுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இடறதுக்கு மட்டும் வைக்கல, ஆனால் கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு அது அஸ்திபாரமான மூளைக்கள். விசுவாசத்திலே நிலைத்திருக்காதவர்களுக்கு அது இடறுதல் கல்லாக இருக்கிறது. அப்போ இடறுதல் வருவது அவசியம். தேவன் தான் அதை வைத்திருக்கிறார். ஆனால் எந்த மனுஷனால் வருதோ அவனுக்கு ஐயோ. சாதாரணமாக மனுஷனுக்கு எப்படிப்பட்ட இடர்களில் வரும்னு கேட்டிங்கன்னா கண், அப்புறம் கை, கால். மனுஷனுடைய கண்ணுனால் மற்றவர்களுக்கு இடர்கள் வருது அப்படின்னு சொன்னால் மனுஷனுடைய சொந்தமான தரிசனங்கள்னாலே மற்றவர்களை இடரச் செய்வார்கள். அப்பொழுது கை அப்படின்னா மனுஷனுடைய கிரியினாலே மற்றவர்களை இடறச் செய்வார்கள். இங்கே வசனத்தில் நாம் பார்க்குறோம், குறிப்பாக தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம் இருக்கிறவர்களை இடறச் செய்வது தான் பெரிய இடறல். இப்போ துன்மார்க்கனை இடறச் செஞ்சால் அவனுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் அது இடறலாக வராது. ஆனால் இங்கே வந்து ஆறாம் வசனம்,
என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியர் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும்.
தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம் இருக்கிறவர்களை இடறச் செய்வது ரொம்ப ஆபத்தான காரியம். காரணம், இந்த விசுவாசம் வைத்திருக்கிறவருடைய அந்த விசுவாசத்தை திசை திருப்பி விடுவது. தேவனுடைய வார்த்தைகளை நம்பிக்கை இருக்கிறாங்க, ஆண்டவருடைய விசுவாசத்தில் வளரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் மனுஷனுடைய சுயமான தரிசனங்களை கொண்டு, எப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டாம், சும்மா ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, பரிசுத்தாவி பேசு, அந்நிய பாஷை பேசு, வாரமான கோயிலுக்கு வந்துடு, முடிச்சு போச்சு கதை, இதுக்கெல்லாம் போயிட்டு அப்படி செய்ய இப்படி செய்யும் சொல்லிட்டு இருந்தாலாம் நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய சுயமான தரிசனங்களை கொண்டு மற்றவருடைய விசுவாசத்தை இடறச் செய்வார்கள். அதே மாதிரி மனுஷனுடைய நீதி கிரியைகளை வைத்து மற்றவருடைய விசுவாச கிரியைகளை இடறச் செய்வார்கள். கால்னு சொன்னால், கால்னா வழி. தேவனுடைய வழிகள் ஒன்று இருக்கும், மனுஷனுடைய வழிகளை அதில் போட்டு தேவனுடைய விசுவாசம் இருக்கிறவர்களை இடறச் செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் இருக்கும் பொழுது மனுஷனுடைய தரிசனம் வந்தாலும் சரி, மனுஷனுடைய கிரிகள் வந்தாலும் சரி, மனுஷனுடைய வழிகள் வந்தாலும் சரி, நீதிமான் விசுவாசத்தில் இடரமாட்டான். லூக்கா 17:1-2.
பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறியவர்கள் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குறதனை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கலை கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தின் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும்.
போதும், தேவனுடைய விசுவாசம் இருக்கிறவர்களை இடறச் செய்வது மிகவும் ஆபத்தான காரியம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களுக்கு சரியான வார்த்தைகளை பேச வேண்டும், சரியான நீதிக்கிரியிலே செய்ய வேண்டும், அவர்களை சரியான ஆவிக்குரிய வழியிலே நடத்த வேண்டும். கண், கை, கால், இது எல்லாமே மூணும் வந்து ஊழியக்காரன் ஒரு ஆள் தவறிட்டானா போதும், மற்றவன் எல்லாத்தையும் தவற வச்சிருவான். சரி, இது இப்போ வந்து முதல் இடறி விழுந்தது யார்? ஆமாம், பழைய ஏற்பாட்டுக்கு வந்தாலும் சரி, வேற எங்கே போனாலும் சரி, இடறி விழுந்த முதல் ஆளை கண்டுபிடிக்கணும். ஆதாம் இல்லை. ஆதாம் வந்து யாருனால இடறனா தெரியுமா? ஆதாம் ஏவாள்னால இடறனா. ஏவாள் யாருனால இடறனா? சரி, அவன் எப்படி இடறி
விழுந்தான்?
கரெக்டா சொன்னாங்க, பெருமையினால இடறி
விழுந்தான்.
தன்னால காரணம் வந்து பெருமை. ஆமா, எப்ரேயர் 1:5-7 முதல் விசுவாசத்தில் இடறி விழுந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா லூசிபர் தூதர். அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம். எப்ரேயர் 1:5-7
இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும், அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது.
போதும், எப்ரேயர் 1:13-14
மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா?
போதும், இங்க இந்த பணிவிடை ஆவிகள் தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்றதுக்கு அனுமதி இல்லை. தூதர்கள் யாருக்குமே பிதாவினுடைய வலது பக்க சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு அனுமதி இல்லை. இப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு ஆள் என்ன பண்ணார்? உட்கார்ந்தார். ஏசையா 14:13-17 ஏசையா 14:13-17
நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்திற்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்,
பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய், உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து
அவருக்கு சமமாவேன். எசேக்கியேல் 28:13-19
பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது.
நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேரும் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்னியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன்னிமித்தம் திகைப்பார்கள். மகா
பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறாய் என்று சொல் என்றார். சிங்காசனத்துல அல்லது தேவனுக்கு சமமாக தன்னை வந்து நினைச்சு மேல ஏறி உக்காந்துட்டாரு. இவர் பெருமையினால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பெருமை வந்து அவனுக்கு வந்து ஒரு எதிரியாக மாறிடுச்சு. ஆனால் பெருமை இருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நற்காரியங்களை செய்கிறதுல தேவன் அவர்களை உயர்த்தும் போது தேவன் என்ன கணத்தை கொடுக்குறாரோ அந்த கணத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அதிலே நினைத்திருக்க வேண்டும். அப்போ லூசிபர் தூதன் தள்ளப்படுவதற்கு முன்பதாக அவன் நல்ல மேன்மையான நிலைமையில் உயர்த்தப்பட்டு நல்ல ஒரு பெருமைக்குரிய மனுஷனாக இருந்தான். ஆனால் அந்த பிரமாணத்திலே நிலைத்திருக்கும் பொழுது அந்த எல்லா பெருமையும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு நிலைத்திருக்கிறதா இருந்தது. அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை விட்டு மிஞ்சி அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, நானும் தேவனுக்கு சமமாவேன் அப்படின்னா ஆராதனை பர்வதத்தின தலைவனாக இருந்தான். மொத்தம் தூதர்களில் மூன்று பிரிவு தூதர்கள், மூன்று பெரிய கூட்டம். ஒன்று வந்து ஆராதனைக்கென்று உருவாக்கப்பட்ட தூதர்கள், அதனுடைய தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா லூசிஃபர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகாயல். மிகாயல் வந்து ஒரு கூட்டத்தினுடைய தலைவர். இந்த மிகாயலினுடைய என்ன கூட்டம் யாருக்கா தெரியுமா? யுத்தம், இராணுவம். என்ன பிரச்சனைனாலும் சரி யுத்த வீரர்கள் அவங்க. அப்புறம் கப்ரியல் வந்து ஒரு கூட்டத்தினுடைய தலைவர்கள். ஆமாம், நற்செய்தி இல்லை, செய்தியை கொண்டு போகிற தூதர்கள். அகிலாண்டம் முழுவதும் என்ன செய்தி போகணுனாலும் ஆமாம் கப்ரியல் தான் அதுக்கு தலைவர். அவருக்கு கீழே இருக்கிறாங்கெல்லாம் செய்தி கொண்டு போகிற தூதர்கள். ஆமாம், ஆனால் எல்லா தூதர்களும் தேவனை ஆராதிக்கணும். இந்த மூணு குரூப் தூதர்களும் தேவனை ஆராதிக்கணும். ஆனால் ஆராதிக்கிறதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு குரூப் ஆண்டவர் வச்சார். இப்போ லூசிஃபர் வந்து அங்கேருந்து தள்ளப்பட்டதுனால என்னாச்சு? அங்கே ஆராதனை இல்லை. சோத்திரம். அப்போ ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ரெடி பண்ணுறாரு. ஆனால் யாருடைய இடத்த பிடிக்கிறதுக்கு இல்லை, லூசிஃபருடைய இடத்த பிடிக்கிறதுக்கு இல்லை. சோத்திரம். வலது பக்கத்தில் இருக்கிற உட்காரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு தான் இங்கிருந்து ஜனங்களை ரெடி பண்றாரு. லூசிபருடைய கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு போறவன் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவனை மாதிரி யாரு காலத்துக்கு முன்னால நானும் வலது பக்கத்தில் உட்காருவேன் அப்படின்னா, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்றவங்க எல்லாருமே லூசிபருடைய சீடர்கள். முதல்ல அவன் இடறி விழுந்தான். அதே மாதிரி யார் வந்து நான் வலது பக்கம் உட்காருவேன், நானும் தேவனுக்கு சமமாவேன், நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவர்கள் லூசிபருடைய ஆமாம் வழி நடக்கிறாங்க. இதில் 18 வசனம் வாசிப்போம்.
28:18.
ஆமாம், 28:18.
உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் வியாபாரத்தின் அநீதித்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலத்தில் ஆக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாக ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன்.
போதும். அப்போ லூசிபருக்கு வந்து தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பு எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வெளியிலிருந்து ஆண்டவர் அனுப்பல. எங்க இருக்கு லூசிபருக்கு எங்கிருந்து அக்கினி புறப்பட்டது? அவனுக்குள்ளேயே அந்த அக்னி இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அக்னினா பெருமைங்கிற ஒரு ஆவி வந்துருச்சுன்னா அது வந்து ஆமா அது அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் கெடுத்துரும். மனுஷனுக்கு என்னைக்கு பெருமைன்னு சொல்லி வருதோ அந்த பெருமை போய் எருமையாகி அப்புறம் வறுமையாயிரும். அப்படி வந்து எல்லா ஆசீர்வாதமும் கெட்டு போயிடும். ஆமாம், உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதமெல்லாம் இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. அப்போது இடறி விழுந்ததில் முதல் ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா லூசிபர் தூதன். வெளிப்படுத்தல் 3:20 2021 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:20-21.
பூமியிலிருந்து
ஆண்டவர் வந்து ஆளுகளை எடுக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பூமியிலிருந்து தேவனுடைய விசுவாசத்தின் மூலம் நீதிமான்களை எடுக்கிறதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு? லூசிபர் போட்டி போட்ட இல்லை லூசிபருடைய ஸ்தானத்துக்கு அல்ல, ஆமா, பிதாவுடைய வலது பக்கத்துல உட்கார்றதுக்கு வேண்டிதான் பூமியில் இருக்கிற ஆள்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளையெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துறாரு, யாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, லூசிஃபர் இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் நம்மளை ஆயத்தப்படுத்துறாருட்டு. இல்லை, அது தப்பு. லூசிஃபர் வந்து தேவனுடைய வலது பக்க சிங்காசனத்தில் போய் உக்காந்தான் பார்த்தீங்களா, அந்த உட்கார ஸ்தானத்தில் நம்மளை வந்து உட்கார வைக்கிறதுக்க வேண்டிதான் இப்போ நம்மளை ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்காரு. அப்போ லூசிஃபர் ஸ்தானம் வேற, வலது பக்கத்தினுடைய சிங்காசன ஸ்தானம் வேற. ஆனால் லூசிஃபருடைய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்தானம். அவனுடைய உடம்பெல்லாம் வந்து இசைக்கருவி இருக்குது, விலையுறந்த கற்களால் பதிக்கப்பட்டிருக்கிறது, ரொம்ப ஞானம் உள்ளவன். இன்னைக்கு லூசிஃபர் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் இருக்கார். பூரண அழகு, ஆமா, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, ஆனால் வலது பக்க சிங்காசனத்தினுடைய ஆசீர்வாதம் அது வந்து வேற. அப்போ தேவனுடைய வார்த்தையை இந்த பூமியிலே பெற்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பிதாவினுடைய வலது பக்க சிங்காசனத்தில் உட்கார்வதற்குண்டான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். யாரும் நினைக்கக்கூடாது லூசிஃபர் வந்து விட்டுட்டு போன ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் இங்கே ஆட்களை தயார் பண்ணலை. லூசிஃபர் விட்டுட்டு போனதை எடுக்கிறதுக்கு யாருன்னா, யார் யார் விசுவாசத்தில் இடறி விழுகிறார்களோ, லூசிஃபர் இடறி விழுந்த மாதிரி நான் தேவனுக்கு சமமாவேன், நான் தான் கிறிஸ்து, என் மூலம்தான் இந்த காரியமெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு தங்களுடைய விசுவாச பாதையிலே இடறி விழுந்தவர்கள், அல்லது விசுவாசத்திலே வேகமாக ஓடினவர்கள், தங்களுக்கு நியமிக்கப்பட்ட காரியங்களிலிருந்து வழிவிலகி வேகமாக ஓடி இடறி விழுந்தவர்கள் தான் லூசிஃபருடைய அந்த பங்குக்கு ஆளாகிறார்கள். ஆனால் லூசிஃபருக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாமே இப்போ சாம்பலாக போச்சு. அதனால் லூசிஃபர் முயற்சி செஞ்ச மாதிரி யார் வந்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி வலது பக்கத்தில் உட்காரன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அக்னி நலத்துக்கு தான் போவாங்க. ஆமாம், சரி. இரண்டாவது இடறி விழுந்தது யார்? ஆதாம் இல்லை, வெளிப்படுத்த ஆதி ஆமாம் மூணாம் அதிகாரம். இப்போ தான் இங்கே நம்ம பிரச்சனைக்கு வர்றோம். ஆமாம், மூணாம் அதிகாரம் 1-6 வரை வாசிப்போம்.
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான்.
ஆ, போதும். இப்ப யார் வந்து சர்ப்பத்தினால் எட்டறி விழுகிறது? ஏவாள். அதனால ஏவாள்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் ஸ்திரீகள் தான் முதல்ல எட்டறி விழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எழுத்தின்படி ஓரளவுக்கு கரெக்டு, ஆனா இதுக்கு பின்னால ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. சோத்திரம். அது என்னங்கிறத இப்போ தெளிவாக பார்ப்போம். ஆதியாகமம் 3:12-13.
அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்வது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன்
என்றான். அப்போ முதல்ல வஞ்சிக்கப்பட்டது லூசிஃபர், அந்த வஞ்சிக்கப்பட்டவன் அதுக்கடுத்து யாரை வஞ்சிச்சான்னா ஏவாளை வஞ்சிச்சான், ஏவாள் அதுக்கடுத்து யாரை வஞ்சிக்கிறான், ஆதாமை வஞ்சிட்டான். இப்படி வருது பிரச்சனை, பிரச்சனை இப்படி வருது. சோத்திரம். ஆமா, அப்போ ஏவாளுடைய பங்கு இதுல இருக்குது. பெருமையில ஒரு ஆள் இடறி விழுந்தான். இங்க வந்து என்னாச்சு?
முதலாளே வஞ்சிக்கப்படுதே ஏவாள் மட்டும்தான் இல்லையா?
ஆமா, ஏவாள் தான் முதல்ல வஞ்சிக்கப்படுறா. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஏவாள் வந்து ஆதாமே வஞ்சிச்சிட்டாரு. ஆமா, நான் சிறியா தான் நடக்குது, ஆனா எழுத்தின்படி ஓரளவுக்கு இருக்குது. ஆனா இதுக்கு பின்னால ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இப்ப அது கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கும் உங்களுக்கு, என்னடா பைபிள் இப்படியெல்லாம் இருக்குதாட்டு. ஆமா, ஸ்தோத்திரம். ஒன்னு தீமத்தையோ 2 11 15 வரை.
முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்ட பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை
பெற்றதினால் ரட்சிக்கப்படுவார். இது எழுத்தின்படியும் கரெக்டு, இதுக்கு பின்னால ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. எல்லாரும் எழுத்தின்படி இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க, இதுக்கு பின்னால ஆவிக்குரிய அர்த்தம் ஒண்ணு இருக்குது. 2 Corinthians 11:3
ஆகியும் சப்பமானது தன்னை தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன்.
ஆ, போதும் போதும். அப்போ இங்க ஸ்திரீ வந்து அப்போஸ்தலன் பவுல் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு?
சபை.
சாத்தானால முதல்ல வஞ்சிக்கப்படுறது எதுன்னு கேட்டீங்கன்னா சபை. ஏன்னா இங்க பிடிச்சாச்சுன்னா போதும், மற்றெல்லாம் தானே ஆட்டோமேட்டிக்காக
விழுந்துடும்.
ஆமா, பரவிடும். அப்போ ஸ்திரீயை வந்து வஞ்சிக்கும் போது எப்படி சர்ப்பன்னு சொன்னா, நயவஞ்சகமான தந்திரங்கள், நயவஞ்சகமான தந்திரங்களை கொண்டு சாத்தான் முதல்ல யாரை வஞ்சிக்கிறான்னா சபையை வஞ்சிக்கிறான். சபை இடறி
விழுந்துருச்சுன்னா
அப்புறம் எல்லாரும் இடறிடுவாங்க. ஆதாம்னா யாரு? ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஆதாம், ஆதாம் புசித்து தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள்.
அப்படின்னா
புரிது. அப்ப புருஷன்னா என்ன அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம்? சபைனா ஸ்திரீனா சபைன்னு தெரியும். சபையிலிருந்து யார் உருவாகிறது? இல்ல, அதுவும் இல்ல. புருஷன் சொன்னா ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அப்ப யார் தேவனுடைய வார்த்தையில ஜெயம் கொள்ளுவதற்காக இருக்கிறார்களோ அவர்களை வஞ்சிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சபை. இன்றைக்கி நிறைய பேர் ஆவிக்குரிய நிலைமையில் வளர்ந்து வர்றவங்களை சபை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி அவங்களுடைய தரிசனத்திலே வந்து இடம் செய்துவாங்க. சபை வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, ஸ்திரீகள் வந்து சபையிலே பேசுவதற்கு அனுமதி இல்லை. அப்படின்னா நீதிமான்கள் அல்லது ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறார்களோ அதுதான் கேட்கணும். அதை விட்டு போட்டு இன்னைக்கு என்ன பண்ணுது, எல்லா சபையும் சேர்ந்து சபையில் இருக்கிற மூப்பர்களை தான் அதிகாரம் பண்ணி இந்த வசனம் இப்படி பேசணும், இதனுடைய அர்த்தம் இப்படித்தான், சபையினுடைய ஒழுங்கு அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி என்ன பண்ணுறாங்க, சபை எங்கேயோ போச்சு. அப்போ உண்மையான வசனத்தை தெரிந்த அல்லது புருஷனை போல அதிகாரம் உள்ள ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை இன்றைக்கு சபை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. காரணம், சபை வந்து பூமிக்குரிய நயவஞ்சகமான தந்திரங்களை வைத்து கொண்டிருக்கிறது. இப்படி வந்து சபை புசிக்கும் போது சபையின் மூலம் உருவாகிற ஜெயம் கொள்ளுகிறவர்களை உருவாக்க முடிவதில்லை. அதனால் சபை புசிச்சுட்டு நீதிமான்களுக்கு கொடுத்துருச்சு. ஆமாம், அதில் வந்து ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனையில் அந்த காரியங்கள் இருக்கிறது. ஆதியாகமம் 3:16 வசனம் வாசிப்போம்.
அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருகப்படுமே, வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார்.
போதும், எழுத்தின்படி இந்த வசனம் அப்படியே நடக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து கர்ப்ப வேதனை வர்றதுக்கு முன்னால் நல்ல நேரம் பார்த்து ஊசியை போட்டு சிசேரியன் பண்ணி எடுத்துடலாம். அப்போ வந்து இந்த வசனம் வந்து அவங்களுக்கு பொருந்தாது. ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் யாருக்கா சொல்ல முடியுமா? நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக
பண்ணுவேன்.
கரெக்டு, சபை ஆத்மாக்களை சம்பாதிக்கிறதுக்கு அந்த சபைக்கு போகிறவனை எழுத்துட்டு வர்றக்க பார்க்குது, குடிகாரன ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த பார்க்குது, ஒருத்தனும் இருக்க
மாட்டேங்கிறான்.
ஆமாம், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கர்ப்ப வேதனைப்பட்டது போல் என்ன கர்ப்ப வேதனைப்பட்டாலும் சரி, ஒன்றா புருஷன் வர்றாங்க மனைவி வர்றதில்ல, ஆனால் மனைவி வர்றாங்க புருஷன் வர்றதில்ல. இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குது இன்றைக்கி சபை ஆளுகளை சேர்த்துறதுக்கு. நாங்கள் இதுக்கு கஷ்டப்படுறதில்லை, ஆண்டவரை ஆளுகளை கொண்டு வருவார். ஏன்னா கூட்டம் சேர்த்துறது நம்ம பொழப்பு கிடையாது. ஆண்டவர் வந்து ஆட்களை முன்குறித்து இருக்கிறார். அந்த முன்குறித்த ஆட்கள் மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. நாங்கள் வந்து யாருக்காகவும் கர்ப்ப வேதனைப்பட்டு யாருக்கும் போய் சுவிசேஷம் சொல்லி இங்கே ஆத்மாக்களை கொண்டு வரல. ஆமாம், ஆண்டவராக கொண்டு வந்த ஆட்கள் தான் இங்கே எல்லாமே இருக்கிறது. அதனால் கர்ப்ப வேதனை பண்ணணும், யாரும் ரசிக்கப்படலை, என்ன பண்ணுறது, ஆத்மா அழிச்சு போகுது, அங்கே போய் பிரசங்கம் பண்ணணும், இங்கே போய் பிரசங்கம் பண்ணணுன்னு நான் யாருகிட்டையும் போய் பிரசங்கம் பண்ணுறதில்லை. இங்கே வர்றவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. அதனால் இன்றைக்கு சபைன்னு சொல்லி பெருசாக நடத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஆத்ம ஆதாயத்துக்கு அடுத்த சபையிலேருந்து போய் ஆளுகளை திருடிட்டு வர பார்க்குறாங்க.
என்னன்னு
எந்திர கல்லுன்னு என்ன ஆகும், வேற எந்த கல்லையும் கட்டி போட வேண்டாம், எந்திர கல்லை மட்டும் கட்டி போட்டுட்டு
இருக்காரு.
அதை விட மற்ற கல்லு வெயிட்டா இருக்கும். அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எந்திர கல் வேற எந்த கல்லையும் கட்ட வேண்டாம், எந்திர கல்லை கட்டி விட்டா போதான் அவன் தப்பிச்சே வர முடியாது. என்ன, யாராவது எந்திர கல் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? திரியைக்கல், கரெக்டு, திரியைக்கல். அந்த காலத்தில் வந்து மாவரைக்கிறதுக்கு சுத்தினா போதும், அதுக்குள்ள வந்துடும். சரி, அப்போ அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா இருக்கும்? ஆமாம், திரியின் மேற்கல்லையாவது அடிக்கல்லையாவது அடகு வைக்காத. இல்லை, ஏதாவது ஒரு கல் அடமான வச்சுனா போதும். என்ன, எப்படி அடகு வைக்கிறது? எப்படி எப்படி போறதான் சொல்லுங்க. அந்த கல்லை வந்து அவங்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு கல் இருக்கும். அது ஒண்ணு, எனக்குன்னு ஆண்டவர் கொடுக்குற தேவனுடைய வார்த்தைகளை நான் வெளியே பேச மாட்டேன், நீ சொல்றத நான் கேட்டுக்கிறேங்கிறத அடகு வைக்கிறது. இந்த திரிகளை அடகு வாங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் அடகு வாங்கிட்டு காசு கொடுப்போம், வெட்டிக்கடை நடத்துகிறவன் யார்? திரிகளை மட்டும் வாங்கி வெட்டிக்கடை வச்சு நடத்துகிறவன். ஒரு திரிகளை கொண்டே கொடுத்தா உனக்கு 5,000, 8,000, 10,000 கொடுப்பான் ஒரு மாதத்துக்கு. இந்த கல்லை மட்டும் அடகு வாங்குறதுக்கு ஆளுகள் இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த இன்றைக்கி இருக்கிற செட்டு மாதிரி கிடையாது, இது வேறு செட்டு. அப்படி இல்லை, ஊழியத்தில் உபதேசத்தை பரப்புறதுக்குன்னு மற்ற ஊழியக்காரர்களை விலை கொடுத்து வாங்குகிறோம். இப்போ குறிப்பிட்ட ஒரு உபதேசம் இருக்குது, அந்த உபதேசத்தில் மட்டும் நிலைத்திருக்கணும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும், உங்களுக்குன்னு சொந்தமாக இருக்கிற காரியங்களை நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் உனக்கு 8,000 தரேன், 10,000 தரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆட்களை எடுக்கிறார்கள். அப்போ இந்த இந்த எந்திரக்கல் அடமானம் யாருக்கிட்ட போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஊழிய ஸ்தாபனங்கள் தான் இந்த அடமானத்தை எடுக்குது, வாங்குறாங்க. என்றைக்கு நம்மளுக்கு அந்த 8,000 10,000 வேண்டாம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த விசுவாச வார்த்தைகளை நான் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்போ வந்து அவங்ககிட்ட இருக்கிற எந்திரக்கல் நம்மகிட்ட வந்துடுது, அந்த அடமான காசு 8,000 10,000 நம்மளுக்கு கிடைக்காது. இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல் நம்முடைய கழுத்தில் கட்டுறது. அப்படின்னா நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடரல் உண்டாக்குறவருடைய அறிவையே அவன் தலையில் கட்டி அவனை கடலில் கொண்டு போய் தள்ளியது. அப்படின்னா நம்முடைய அறிவே நம்மளுக்கு வந்து பைத்தியமாக மாறும்படி ஆண்டவரே செஞ்சிருவார். நம்மளும் எந்திரக்களை கட்ட வேண்டாம். ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு நாள் கட்டிகிட்டே இருக்கார். அதனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரே அவன் கழுத்தில் அவனுடைய எந்திரக்கல்லை கட்டி கடலில் போட்டுறான். அப்போ அவனுடைய எந்திரக்கல்லை கட்டியாச்சுன்னா அவனுக்கு அரைக்கிறதுக்கு கல் இல்லை. கடலுக்குள்ள போட்டாச்சுன்னா எப்படி இருப்பான், எந்திரக்கல்லை கட்டி கடலுக்குள்ளே போட்டாங்க எப்படி இருப்பான், எந்திரிக்க முடியாது. அது எப்படி என்ன பொசிஷனில் இருப்பான் சொல்லுங்கள் பாப்போம். மிதக்க முடியாது. அது எப்படி மிதக்க முடியும், கல் வெயிட்டாக இருக்குதா, கல் வெயிட்டாக இருக்கும், அது எப்படி மிதக்க முடியும், எப்படி மிதக்கிறது, எப்படி நீச்சல் அடிக்கிற மாதிரி இருப்பானா இல்லை உட்காந்த மாதிரி இருப்பானா, அதான் எந்த பொசிஷன்ல நிற்பான்னு
சொல்லு.
தத்தளிக்க முடியாது அங்க, கல் வேற வெயிட்டா இருக்குதா, தலைகீழா இருப்பான், தலை கீழே இருக்கும் கால் மேல இருக்கும். ஆவிக்குரிய நிலைமையில அவன் தலைகீழா இருப்பான். இதை கண்டுபிடிச்சிருக்க எவ்வளவு நேரம் பாருங்க, எந்திரக்களை கட்டி ஒரு டைம் போட்டாச்சுன்னா உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, செக் பண்ண வேண்டாம், யார் தலைகீழாக நடக்கிறாங்களோ அவங்கள பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம், ஓ எந்திரக்கல்லை கட்டி ஆண்டவர் போட்டார் அப்படின்னா படித்த பெருமையில் நடப்பான், படித்த பெருமையில் அவன் எல்லாம் தலைகீழாக நடப்பான். சரி, எந்திரக்கல்லை கட்டி போட்டாச்சு, சரி இப்போ காரியத்துக்கு வருவான். மல்கியா 2:14 வரை வாசிப்போம். மல்கியா 2:14 வரை.
ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார், உன் தோழியும் உடன் உடன்படிக்கிய மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்.
போதும், இந்த வசனத்துல ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. முதலாவது ஆதாமை உருவாக்கினார், அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஆவி பரிபூர்ணமா இருந்தது, ஆனாலும் ஆதாமிலிருந்து ஒரு ஸ்திரீயை உருவாக்கினார். எதுக்கு உருவாக்கினார் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல போட்டிருக்குது பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதற்காக. அப்போ இன்னொரு அர்த்தம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இளவயதின் மனைவி படி எச்சரிக்கையாக இருங்கள். அப்படின்னா யாருமே வந்து மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதில் இருக்குது. இதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது, மூணாவது ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்,
தேவனுடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது.
ஆ, தேவனுடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்போ அந்த இளவயதின் மனைவி யார் இங்க,
இல்லை
அவனுடைய ஆவி. நம்ம இருக்கிறோம், நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவி தான் வந்து நம்முடைய இளவயது மனைவி. இள வயது மனைவின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியை புதுப்பித்துக் கொள்வது. அப்போ நம்முடைய ஆவி வந்து எப்பவுமே இளமையாக இருக்கிறது, எப்பவுமே தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம புதுப்பித்துக் கொள்ளுகிறது. அப்போ அந்த ஆவிக்கு நாம் துரோகம் பண்ணாமல் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை வந்து நாம் வந்து அந்த உடன்படிக்கையை வந்து மீறும் பொழுது அங்கே வந்து பரிசுத்த சந்ததி உருவாகிறதில்லை. அப்படின்னா உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் அங்கே உருவாகாமல் போகுது. அப்போது இங்கே வந்து பரிசுத்த சந்ததி அப்படின்னா தேவன் சபையை உருவாக்கினார், அந்த சபையின் மூலம் ஆத்மாக்களை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு திட்டம் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே வந்து பரிசுத்த சந்ததி இன்னைக்கு உருவாகிருக்கான்னு பார்த்தா இல்லை. என்ன காரணம்? எஸ்ரா எழுதின புஸ்தகம் 9:1-2, எஸ்ரா 9:1-2.
இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் எதிரத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெருசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவங்களுடைய அருவர்களுக்கும் விலை இருக்கவில்லை. எப்படி என்றால் அவருடைய குமார்த்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரர்களுக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பருவத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடு கூட கலந்து போயிற்று. பிரபுகளின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாக இருக்கிறது
என்றார். அப்போ பரிசுத்த சந்ததி உருவாகுவதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா பரிசுத்த வித்து இல்லை. இந்த பரிசுத்த வித்து என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகிப்போச்சு, ஜாதிகள் கூட போய் கலந்துருச்சு, கலந்து போச்சு. பரிசுத்த வித்துங்கிறது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை உடன்படிக்கை செய்யப்பட்ட சபைக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இந்த சபை என்னாச்சு, இன்னைக்கு லேவியருடைய கை எங்கே முந்தி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜாதிகளோடு உறவு வைக்கிறதற்கு அல்லது ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை கலப்பதற்கு இந்த ஆசாரியரும் லேவியரும் முந்தி செயல்படுறாங்க. அப்போ பாருங்கள் இப்போ சபை எப்படி இடறதுன்னு, சர்ப்பம் வந்து அல்லது நயவஞ்சகமான தந்திரங்கள்னாலே சபை வஞ்சிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட சபை ஆதாமை போல ஒரு நல்ல சந்ததி உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தேசத்தின் ஜாதிகளோடு போய் உறவு வச்சுக்கிறாங்க. அப்போ பரிசுத்த வித்தாகிய தேவனுடைய வார்த்தைக்கு இங்கே இடம் இல்லை, இந்த வார்த்தைகள் ஜாதிகளோடு போய் கலந்துருச்சு. உண்மையான பரிசுத்த வார்த்தை நம்மளுக்கு இல்லை, எல்லாம் கலப்படம்தான். அதனால் பரிசுத்த சந்ததி இதுவரைக்கும் உருவாகாமல் இருக்குது. வெளிப்படுத்தல் 12:1-6 வாசிப்போம்.
அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்பம் இருந்தது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்ரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது.
இங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் குழந்தைய பிரசவிக்க இருக்கா. அந்த ஆண் குழந்தை எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா 144,000 பேர். ஆண்டவர் வந்து ஏவாளுக்கு கொடுத்த சாபத்தில் ஒரு சாபம் இருக்குது. 3:15 வாசிப்போம். 3:15.
உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார்.
இந்த வார்த்தை எப்ப நடந்திருக்குது, நடந்து முடிஞ்சிருச்சா இல்ல நடக்கலையா? உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படின்னா சர்ப்பத்துக்கும் ஸ்திரீக்கும் அல்லது சாத்தானுக்கும் சபைக்கும் பகை உண்டாக்குவர். அதுக்கப்புறம் சாத்தானுடைய சந்ததிக்கும் சபையினுடைய சந்ததிக்கும் பகை உண்டாக்குவார். அப்போ இங்க யார் யார எப்ப நசுக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படின்னா பாம்புக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும். ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாத்தானுடைய சந்ததிக்கும் சபையினுடைய சந்ததிக்கும் பகை உண்டாக்குவேன் ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் யார் யாருடைய தலையை நசுக்கிறது? சாத்தானுடைய சந்ததியினுடைய தலையை யார் நசுக்கிறா? சபையின் மூலம் உருவாகிற சந்ததி தான் நசுக்குது. ஆனால் இது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இது கிறிஸ்து வந்து சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டாருங்க, அது நசுக்கவே இல்லை. இன்னைக்கும் சாத்தான் உயிரோடு இருந்து யாரை வந்து விழுங்கலாம்னு சொல்லி கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். அதனால் இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டாருன்னு சொல்கிறது பொய். ஆனால் வசனத்தில் ஆரம்பத்திலே சொல்லியிருக்குது ஸ்திரீயினுடைய சந்ததிக்கும் சர்ப்பத்தினுடைய சந்ததிக்குன்னு. அப்போ ஸ்திரீயினுடைய சந்ததின்னு சொல்லும்போது கிறிஸ்துன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்திரீயின் மூலம் வெளிப்பட்டவர் கிறிஸ்து தான். ஆனால் கிறிஸ்து ஒருவர் தான், அன்னைக்கு ஒருவர் வந்து மறித்து உயிர் தெழுந்தார். ஆனால் இங்கே வந்து சந்ததின்னு சொல்லும்போது நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஸ்திரீயினுடைய சந்ததி எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல்ல வாசித்தோமே 144,000 பேர். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ப்பத்துக்கும் ஸ்திரீக்கும் வந்து சண்டை நடக்குது, ரெண்டு பேர் எதிரிகளாக இருக்காங்க. எதிரிகளாக இருந்து அந்த சந்ததியை வந்து சர்ப்பம் வந்து கொல்ல பார்க்குது. அப்போது அந்த குழந்தை பிறந்தோடனே அதை வந்து ஆண்டவர் வானத்துக்கு நேராக எடுத்துடுறாரு, ஸ்திரீக்கு வந்து வேற ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தியிருக்காரு. இப்படியாக இன்றைக்கு வந்து ஆண்டவர் ஸ்திரீயின் சந்ததியிலிருந்து அல்லது சபையினுடைய சந்ததியிலிருந்து 144,000 பரிசுத்த ஜனங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இப்படி வந்து இந்த காரியம் இப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இது தொடர்ந்து இது நடந்து நடந்து பெரிய ஒரு காரியமாக மாறி ஆதாமுக்கு வந்து என்ன ஆசீர்வாதத்தை இழந்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ ஆதாம் வந்து இழந்து போனதுனால முதல் ஆதாமாக மாறிட்டார். இயேசு கிறிஸ்து வந்து ஆதாம் இழந்து போனதை மீட்டு கொடுத்ததுனால ரெண்டாம் ஆதாமாக மாறினார். அப்போ ஆதாமுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை யார் அனுபவிக்கிறது? யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் வச்சார், அவரு இடறி விழுந்துட்டார். அப்போ இடறி விழுந்ததை மீட்டு கொடுக்கறதுக்கு வேண்டி இயேசு கிறிஸ்து வந்தார், இவர் ரெண்டாம் ஆதாமாக மாறிட்டார். அப்போ உண்மையாக ஆதாமுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை யார் அனுபவிக்கிறது? ஆமாம், பிள்ளைகள் எத்தனை பேர்? 144,000 பேர். ஏன்னா வலது பக்க சிங்காசனத்தில் உட்கார்றது அவங்க தான். அப்போ ஆதாம் உருவாக்குனது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய வலது பக்கத்தில் இருக்கிறதுக்கு வேண்டி தான் ஆண்டவர் உருவாக்குனார். ஆனால் பூமியில் உருவாக்குனாரு, நீ பழகி பொறிய பூமி நிரப்புங்கன்னு சொன்னார். ஆதாம் பாவம் செய்கிறதுக்கு முன்னால் பிள்ளைகள் பிறந்திருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க? ஆதாமை போல் மகிமையாக இருந்திருப்பாங்க. அந்த பிள்ளைகள் எப்போ பிறக்குன்னு கேட்டிங்கன்னா புதிய வானம் புதிய பூமியில் வரும்போது. ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்து அவனுக்கு பிள்ளைகள் பிறந்திருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட பிள்ளைகள் புதிய வானம் புதிய பூமியில் பிறக்க போகுது. சரி, அப்போ அதுக்கு அந்த மாதிரி இடறி விழுந்ததுனால இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து வந்து மீட்டு கொடுத்தாரு. ஆதாமினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறது 144,000 பேர். அதனால் ஒரு மனுஷன் யாராவது நான் தான் வலது பக்கத்து சிங்காசனத்தில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி யார் வந்து அந்த ரூபனுக்கு சொன்ன அந்த சாபத்தில் தண்ணீரை போல் தளம்பினவனே உன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினாய் அப்படிங்கிற மாதிரி யார் தண்ணீரை போல வசனம் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பண்ணி 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 தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் போய் உக்காந்ததுன்னா பிதாவினுடைய வலது பக்க சிங்காசனத்தில் போய் யார் உட்காரதுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவங்களாம் மாறுவாங்க. அப்படி ஒரு மனுஷன் செய்ய முடியாது. கிறிஸ்து வந்து நம்மளுக்கு ஆதாம் இழந்து போனதை மீட்டு கொடுத்ததுனால கிறிஸ்து தலை. அப்போ கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பின்பற்றுவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவனுடைய சரீர அவயவங்கள். அப்போ கிறிஸ்துவுக்கு சரீர அவயவங்கள் 144,000 இருக்குதுங்கிறத நாங்கள் ஒரு நாள் பார்த்தோம். அப்போ கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை அல்லது ஆதாமினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறவர்கள் ஒரு தனி மனிதன் அல்ல, அது 144,000 பேர். அதனால முதல்ல வஞ்சிக்கப்பட்டது லூசிபர் தூதன், அவர் வந்து ரெண்டாவது யாரை வஞ்சிச்சாரு, ஏவாளை வஞ்சிச்சாரு, சபையை வஞ்சிச்சாரு. சபை இன்னைக்கு யாரை வஞ்சிக்கிறதுக்கு முயற்சி எடுக்குது, நீதிமான்களை வஞ்சிக்கிறதுக்கு முயற்சி எடுக்குது. அப்போ நீங்கள்லாம் நீதிமான்களாகணும்னு நினச்சிங்கன்னா சபையினுடைய வஞ்சனையிலிருந்து தப்பணும். அப்போ அநேகர் இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவிகளுடைய உபதேசத்தை கொண்டு வந்து சபையில் பிரசங்கம் பண்ணி அநேக பேரை வஞ்சிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதனால் நாம் இடறி விழாதபடி நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கணும். கிறிஸ்துவாகிய மூளைக்கல்லின் மேல் நாம் அஸ்திபாரம் போட்டு நாம் கட்டணும். அதை விட்டு போட்டு இயேசுவின் வார்த்தை இலவசமாக கிடச்சிது, தேவன் என்னை நேசிக்கிறார் அன்பாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு வழியில் போய் அல்லது வேகமாக ஓடி போய் நாம் போனோம்னா என்ன ஆகுன்னா விசுவாசத்தில் இடறி விழுந்துருவோம். அப்படி இடறி விழும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு செய்த விசுவாசத்தை உடன்படிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்து தேவன் நம்மளை நியாயத்திற்கு நியமிக்கிறார். அதனால் நியமிக்கப்பட்ட அல்லது இடறி விழுவதற்கென்று நியமிக்கப்பட்ட வரிசையிலே நாம் போய் சேராமல் கிறிஸ்துவனுடைய மூளைக்கல்லிலே அஸ்திவாரம் போட்டு கட்டப்படுகிற ஒரு மாளிகையாக நாம் மாற வேண்டும். தேவன் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்கள்.